ඔබතුමාට විනාඩි 7ක කාලයක් තියෙනවා. ගරු මන්තුමා, ඉෂාක් රහමන් මන්තුමාට කාලය ලබා දීලා තියෙනවා.
සභාපතිතුමනි, ඉතාම වටිනාකමක් තියෙන පනතක් අද පාර්ලිමේන්තුවේ ගෙනලා තියෙනවා. අපි ලංකාවේ හැම එකේම කියන දෙයක් තමයි මට කතා කරපු අපි මන්ත්‍රීතුමාත් කිව්වා මුතු ඇට කියලා. ඔව්. පැහැදිලිම කිව්වොත් 1935 සිට අද වෙනකන් මේ පනත අපි සංශෝධන හිටපු ඇමතිවරු හැම එකේම ගෙනාවට ඒක හරියට සංශෝධන කරලා ඉදිරිපත් කරන්න බැරි වුණා. අද වාගේ දිනේදී මේවා සංශෝධන කරලා ඉදිරිපත් කරන්න අවස්ථාවක් වෙන්න ඕනයි කියලා තමයි අද අපි හැම එකේම අඩුපාඩු නිවැරදි කරන්න ඕනයි කියලා කතා කරගන්න අවස්ථාව තමයි මටත් අවස්ථාව වෙලා තියෙනවා. පොඩි අයටත් සාධාරණයක් වෙන්න පුළුවන් විදියට මම ඉතින් උදේ ඉඳලා කියපු එක නැවත වාරයක් කියන්න යන්නේ. මගේ අතේ තියෙනවා මේක අංශ 8කට මම බාර දෙනවා. මේ කොහොමද සහනයක් පොඩි ව්‍යාපාරික පොඩි සාධාරණ මිනිහේ ඉඳලා ඉහළම පන්දි දක්වා හැම එකටම සාධාරණයක් වෙලා තියෙන එක අපි මේ එකනම මෙතනදී අපි ඔප්පු කරගන්න පුළුවන් විදිහට අපි අද සංශෝධනයක් වෙනවා. ඒ වගේම තමයි එමෙතුමනි, හිතාම සතුටක් ඔබතුමා මේ කාල සීමාව ඇතුළතදී මගේ අනුරාධපුර දිස්ත්‍රික්කේ වගේම ලංකාව හැම තැනම ගිහිල්ලා ඔප්පු ලබා දෙනවා. මේ ඔප්පු ලබා දෙන එකේදී හැම එකනටම වටිනාකමක් වෙනවා තමන්ගේ ඉඩම් වලට. ඒ වටිනාකම ඔබතුමා කාර්යසූරිය වශයෙන් ඒ කටයුතු ඉතාම නම්බු නාමෙන් කරගෙන යනවා. ඒ වගේ තමයි අපි හිටපු එමෙතුමත් එතුමාගේ කාලයේ කටයුතු හරි ආකාරයෙන් අපි තේ කාලයේ එතුමාත් එක්ක කටයුතු කරපු වෙලාවද එතුමාත් හරියට ඒ වැඩපිළිවෙල කරගත්තු එක අපි දන්න දෙයක්. හැබැයි එහෙම කතා කරුවොත් ගරු එමෙතුමනි, හිතාම අපි හිතන්න ඕන දෙයක් වෙලා තියෙන එමෙතුමනි, ඔබ තුමාත් ඉඩම් එමෙතුමත් ඉන්නවා. ඒ වගේ අපේ වනජීවී වනරක්ෂණ එමෙතුමත් මේ ස්ථානයේ ඉන්නවා. ගරු එමෙතුමනි, මම අනුරාධපුර දිස්ත්‍රික්කේ, ඔබතුමාත් අනුරාධපුර දිස්ත්‍රික්කේ ඉඩම් එමෙතුමා. හැබැයි අපේ ගොයි මහතුරුට විශාල ප්‍රශ්නක් තියෙනවා එමෙතුමනි. අපි හැමදාම පනත ගෙනලා සංශෝධන කරනවා. මෙන් සංශෝධන කරන එක අපේ උපරිම බලන දෙයක් තමයි මේ රටේ ඉන ගොයි ජනතාවට, එවාග මේ රටේ ඉන අහිංසක එක්කෙනාට තමන්ගේ අයිතිය ලබා දීම තමයි ප්‍රධානම අංගයක් වශයෙන් අපි හැම එක්කෙනාම කතා කරනවා. හැබැයි අපිට කියන්න තියෙනවා එකක්, අනුරාධපුර දිස්ත්‍රික්කයේ කියන්නේ වගේම සමස්ත ලංකාවම ගොයි මහතුරුගේ මහපලවක්. ලංකාව කවුරු හරි අඳුරලා දෙනවා නම් කියන්නේ මේක කුෂිකර්ම රටක් කියලා. හැබැයි ඊටාම කණංගාටුවෙන් කියන්න වෙලා තියෙනවා එමෙතුමනි, වනජීවී දෙපාර්තමේන්තුව, ඒ වගේ වනරක්ෂණ දෙපාර්තමේන්තුව කැසට් කරලා තියෙනවා ගොයි මහතුරු වගා කරන විශාල ඉඩ ප්‍රමාණයක් කැසට් කරලා තියෙනවා එමෙතුමනි. අතිගරු ජනාධිපති තුමා එතුමාගේ සංකල්පය අනුව ලංකාව නිෂ්පාදන වැඩි කරන්න ඕනයි, ආර්ථික දියුණුවක් ඇති කරන්න ඕනයි, ලංකාව ලෝකයේ දියුණු වෙච්චි කුෂිකර්ම රටක් වෙන්න ඕනයි කියලා එතුමාගේ ප්‍රතිපදියක් තියෙනවා. හැබැයි තියෙද්දිත් අපි අවුරුදු එකහමාරක් දෙකක් මේ ආණ්ඩු ඇවිල්ලත් එමෙතුමනි, හිතාම කණගාටුවත් කියන වෙලා තියෙනවා. ඔබතුමා අපේ වනජීවී වනරක්ෂණ එමෙතුමා දක්ෂ ඇමති කෙනෙක්. හැබැයි ඔබතුමාටත් මම කීප වතාවක් හම්බවලා කතා කරලා තියෙනවා.
ඔබතුමාට තව විනාඩි දෙක කාලයක්.
ඔබතුමාත් මේ ගැන ඕමනාවෙන් කටයුතු කරන එමෙතුමනි. හැබැයි තාම ගොයි මහතුරුගේ ප්‍රශ්නට විසඳුමක් ලැබිලා නැහැ එමෙතුමනි. ඔබතුමාත් ඉදිරිපත් වෙන්න අපේ ඉඩම එමෙතුමනි. ඔබතුමාත් අනුරාධපුර දිස්ත්‍රික්කයේ ඉන්න කෙනා, දෙගොල්ලම එකතු වෙලා මේ වනජීවී වනරක්ෂණ දෙපාර්තමේන්තුවේ අයිති වශයෙන් කියන ඉඩම් වල අවුරුදු 25ක් 30ක් තමන් ගොයිතන් කටයුතු කරන ඉඩම්වල
ටොපොඩ ගරු මන්ත්‍රීතුමාගේ ඉල්ලීම අනුව ඒ වගේම පාරම්පරික ගම්මාන තියෙන ඒවා ගැන හොයාබල්ලා අවශ්‍ය කටයුතු කරන්න කියලා මූලස්ථාන රෝඩ මන්ත්‍රීතුමා මගේ නිලධාරීන්ට උපදෙස් දීලා තියෙනවා. ගරු එස්.එම්. චන්සේන ඇමතිතුමත් මෙතුමල්ලත් එක්කත් සාකච්ඡාවක් කරලා ඒ අවශ්‍ය කටයුතු කරන්න නිසි පරිදි ක්‍රියාත්මක කරන්න සූදානම් වෙනවා. මට පළවෙනි දුන්නත් දැන් තමයි ගැසට් වෙලා තියෙන්නේ. ඒ නිසා මම ඒ වගකීම් බාර ගන්නවා.
බොහොම ස්තුතියි ඇමතිතුමනි.
මන්ත්‍රීතුමා කතා කර.
ඒ නිසා ඇමතිතුමනි මේක ඔබතුමාද මේ ගරු සභාවට ඉදිරිපත් කරපු විදිහටම ඔබතුමාගේ ඉල්ලීමක් කරනවා. ඉඩම් ඇමතිතුමාත් ඔබතුමාත් එකතු වෙලා අද කරන වැඩපිළිවෙල වාගම නියම අයිතිය අනුරාධපුර දිස්ත්‍රික්කයේ විතරේ ලංකාවේ ඉන්න සියලුම ගොයි මාතුරුන්ට ලබා දීමට කටයුතු කරන්න ඕනේ කියලා ඉතාම ඕමනාවෙන් ඉල්ලීමක් කරනවා ඇමතිතුමනි. නැත්තනම් වගා කරන කාලයක් පටන් ගත්තනම් ගොයි මහතුරු එමදාම පොලිසිය යන්න ඕනයි, එහෙම නැත්නම් උසාවි ගාන යන්න ඕනයි, මෙතනින් එක නවත්තන්න ඕනේ කියලා ඉල්ලීමක් කරනවා. ඒ වගේම අපේ ඉඩම් ඇමතිතුමනි ඔබගේ ඉල්ලීමක් කරනවා. ඉඩමකට ඔප්පුවක් ගන්න ගියානම් ඉතාම කණගාටුවක් වෙන්න වෙලා තියෙනවා ඇමතිතුමනි. අවුරුදු ගාණක් කාලය ගත කරනවා ඇමතිතුමනි. ඔබතුමාගේ කොළඹ අමාත්‍යංශනේ මම කියන්නේ පළවෙනිම අපි අනුරාධපුරේ ගත්තොත් ග්‍රාම සේවක මහත්තයාවන් ගාව ඉඳලා ඒජීඒ මහත්තයා දක්වා යනකොට මාස 10කට වැඩි කාලයක් ගත වෙනවා. රස්තියාදු 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 වෙලා තමයි එන්නේ. ඒ නිසා ඔබගේ ඉල්ලීමක් කරනවා මේ වැඩ ඔබතුමාට විතරයි බෑ.
ගරුතුමා ඔබතුමාගේ කාලය අවසානයි.
අනේ සභාපතිතුමනි මට විනාඩියක් මගේ වෙලාව ගත්තා. ඇමතිතුමා තව විනාඩියක් දෙන්න සභාපතිතුමනි. ඒ නිසා ඔබගේ ඉල්ලීමක් කරනවා ඇමතිතුමනි. අපේ ජනක බණ්ඩාර ඇමතිතුමත් ඉන්නවා ඔබතුමාගේ යටතේ තමයි අපේ සියලුම ග්‍රාම සේවක මාතුරු ඉන්නවා. ඒ වගේම හරි සොරි ඇමතිතුමනි කවුරු හරි කමක් නෑ ඇමතිතුමනි. අපි පාර්ලිමේන්තුවේ ඉන්න ඇමතිවරු කවුරු හරි කමක් නෑ ඇමතිතුමනි. හැම නිලධාරි ගොල්ලොත් එක්ක එකතු කරලා මේ සාධාරණයක් කරන්න පුළුවන් මිනිහෙක් මොනහකරින් හරි තමන්ගේ ඔප්පුව හදාගන්නවා. බෙරි මිනිහ අඬනවා, අපිට ඇවිලා කියනවා, අපිත් කතා කරනවා, හැට එන්න කියනවා, ආපහු යනකොට අයත් එනවා, ආපහු කතා කරන අපිත් එපා වෙලා ඒ කටයුතුව අත්තරින්ද වෙලා තියෙන නිසා ගෞරවණීය ඉල්ලීමක් කරනවා සභාපතිතුමනි, ගරු ඉඩම් ඇමතිතුමනි, ඒ වගේම අපේ වනජීවි ඇමතිතුමනි ඔබගේ සියලු දෙනාගේ ඉල්ලීමක් කරනවා. කියපු දේවල් මේ අවුරුදු හරි එතුල් වෙලා මේ කටයුතු ඉවරයක් කරන්න. එහෙම නැත්තනම් අපි ඊළඟ ජනාධිපති මැතිවරණයක් යනකොට පොත් හදනවා. මොනවද පොත් හදන්නේ ඇමතිතුමනි? අපි අවුරුදු ලක්ෂ 10කට ඔප්පු ලබා දෙනවා කියලා. ඒ ඔප්පු ලබා දෙනවා කියලා නිතර නිතර කියේ නැතුව ඒවා නවත්තලා මේ කාලසටහනවත් ගරු චන්ද්‍රසේන ඇමතිතුමනි ඔබතුමා මේක කරන්න බැරි නම් ඔබතුමාටත් ප්‍රශ්නයක් වෙයි. නිසා ඔබතුමා අනිවාර්යම මම ඉල්ලීමක් කරනවා මේ කාල සීමාව තුළදවත් මේ ලංකාව තියෙන ඉඩම් වලට
අයිතිය ලබා දීලා. ඉල්ලන මාරු මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 4ක් කාලයක් තියෙනවා.
நன்றி சபைக்கு தலைமை தாங்குகின்ற உறுப்பினர்களே, இன்று காணி அபிவிருத்தி கட்டளை சட்டம் சம்பந்தமான விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே உண்மையிலே இந்த காணி சம்பந்தமான விடயம்தான் இந்த நாட்டிலே பெரும் பிரச்சனையாக காணப்படுகின்ற ஒரு விடயமாக காணப்படுகின்றது. குறிப்பாக அந்த விவாதத்திலே கலந்து பேசுகின்ற சந்தர்ப்பத்தில் இன்று என்னுடைய தனிப்பட்ட சில விடயங்கள், குறிப்பாக நான் இன்று ஒரு குழப்பத்திலே காணப்படுகின்றேன். நான் இலங்கை பாராளுமன்றத்துக்கு செல்வதா அல்லது இனிமேல் இந்தியா பாராளுமன்றத்துக்கு செல்வதா என்ற குழப்பத்திலே நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். இதற்கான காரணம் எங்களுடைய மாவட்டம் திருகோணமலை மாவட்டம் இன்று பகுதி பகுதியாக இந்தியாவுக்கு விற்கப்படுகின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது. அது மெது மெதுவாக கட்டம் கட்டமாக இன்று இந்தியாவினுடைய ஒரு கொலனியாக மாற்றம் அடைந்து வருகின்ற காரணத்தினால்தான் எனக்கு அவ்வாறான ஒரு சந்தேகம் ஏற்படுகின்றது. குறிப்பாக திருகோணமலை மாவட்டத்திலே சீனக்குழா பகுதியில் உள்ள எண்ணெய் தாங்கிகள் இன்று இந்தியாவுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. அதற்கு சொந்தமான சில நிலப்பரப்புகள் கூட இன்று இந்தியாவுக்கு விற்கப்பட்டிருக்கின்றன. தற்போது சம்பூர் பிரதேசத்திலே மின் நிலையம் ஒன்று அமைப்பதற்கான அந்த காணிகளும் இன்று இந்தியாவுக்கு வழங்கப்பட்டதாக, இன்று கைச்சாத்திடப்பட்டதாக இன்று ஊடகங்களிலே அறிக்கைகள் இன்று வெளிவந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக 100 மெகாவாட் இயற்கை எரிவாயு மின் உற்பத்தி நிலையம் அமைப்பதற்காக இந்தியாவின் தேசிய அனல் மின் கழகம் மற்றும் இலங்கை மின்சார சபையினுடைய சபை ஒப்பந்தம் செய்துள்ளதாகவும் இன்று ஊடகங்களிலே செய்திகள் வெளிக்கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. ஆனால் இன்னும் இது சம்பந்தமான விடயங்கள், எவ்வாறான ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றது என்பது இன்றும் பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்காமல் காணப்படுகின்றது. குறிப்பாக இந்த ஒப்பந்தத்தின் மூலம் அந்த பிரதேசத்திலே இருக்கின்ற மக்களுடைய குடியிருப்பு காணிகள், விவசாய காணிகள், அதே போன்று ஏனைய விடயங்கள் கைப்பற்றப்படலாம் என்ற ஒரு அச்சம் இன்று அந்த பிரதேசத்திலே காணப்படுகின்றது. குறிப்பாக மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்த 2011 காலத்திலே கையொப்பம் இடப்பட்டதாக கூறப்படுகின்றது. அப்பொழுதுதான் அனல் மின் நிலையம் அமைப்பதற்கான சூழ்நிலைகள் காணப்பட்ட போதிலும் அங்கிருக்கின்ற மக்களுடைய எதிர்ப்பு காரணமாக அது இடைநிறுத்தப்பட்டாலும் இன்று அந்த ஒப்பந்தம் சூரிய மின் உற்பத்தி நிலையம் என்று பெயர் மாற்றத்தின் மூலம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது. சபைக்கு தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே, உண்மையிலே திருகோணமலையிலே காணப்படுகின்ற இயற்கை துறைமுகம், எண்ணெய் தாங்கிகள், ஹில்மனாய் தொழிற்சாலைகள், கந்தளாயிலே காணப்படுகின்ற சீனி தொழிற்சாலைகள் ஆகியால் இவற்றினுடைய விடயங்களை வருமானமாக பெற்றால் போதும் என்று நினைக்கின்றேன் எங்களுடைய நாட்டை அபிவிருத்தி பாதை செல்வதற்கு. ஆனால் இந்த அரசாங்கம் இவ்வாறான விடயங்களை இன்று ஏனைய நாடுகளுக்கு விற்கின்ற ஒரு நிலையிலே கவனம் செலுத்துகின்றன. குறிப்பாக நான் நினைக்கின்றேன் எங்களுடைய இலங்கை அதாவது திருகோணமலை இயற்கை துறைமுகமும் மிக விரைவிலே ஏதோ ஒரு நாட்டுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். அதே போன்று கந்தளாயிலே காணப்படுகின்ற சீனி தொழிற்சாலைகளையும் வழங்குவதற்கான நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் மேற்கொள்ளும் என்பதிலே எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. ஆகையால் இன்று இந்த அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த காணி சம்பந்தமான விடயங்கள் ஏனைய நாடுகளுக்கு விற்கப்படுகின்ற நிலைப்பாடுகளை உடன் நிறுத்த வேண்டும். ஏனென்றால் இவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு முன்னர் சொன்ன விடயத்திலிருந்து முற்றாக மாறுபட்ட செயற்பாடுகளை இன்று இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். சென்ற அரசாங்கம் தான் அவ்வாறு செய்துகின்றார்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது நாங்கள் கேட்கின்றோம், அன்றைய அரசாங்கம் செய்தால் அது தக்காளி சட்னி, இந்த அரசாங்கம் செய்தால்தான் அது ரத்தமா என்ற கேள்வியை இந்த இடத்திலே நாங்கள் கேட்க விரும்புகின்றோம். ஆகையால் அரசாங்கம் இந்த விடயத்திலே கவனம் செலுத்தி இந்த காணி சம்பந்தமான விடயத்திலே மக்களுக்கான அந்த நிலைப்பாட்டை, குறிப்பாக இந்த எங்களுடைய பிரதேசத்திலே இன்னும் எத்தனையோ உறுதிப்பத்திரங்கள் வழங்காத காணிகள் காணப்படுகின்றன, ஆகையால் அவற்றுக்கான உறுதிப்பத்திரத்தை வழங்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளுங்கள் என்பதை இந்த இடத்திலே கூறி எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன்.
ஸ்துதி கரு மந்திரிதுமா. மீலங்கட கரு செல்வராசா கஜேந்திரன் மந்திரிதுமா உத்துமான வினாடி ஹயக்க காலியாக்தி.
கௌரவ அவைக்கு தலைமை தாங்குகின்ற தலைவர் அவர்களே, இன்றைய தினம் காணி அபிவிருத்தி கட்டளை சட்டம் தொடர்பான விவாதம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த விவாதத்துக்குள் செல்வதற்கு முன்னதாக நான் அண்மையிலே வடக்கிலே நடைபெற்ற ஒரு வருந்தத்தக்க விடயம் தொடர்பாக இங்கே நான் என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். கடந்த 19-20 தேதிகளிலே நாட்டினுடைய பிரதமர் வடபகுதிக்கு விஜயம் செய்திருந்தார். நாட்டிலே மிக மோசமான ஒரு பொருளாதார நெருக்கடி ஒன்று தோன்றி மக்கள் இன்று 3 நேரமும் சாப்பிட வழி இல்லாமல் ஒருவேளை கூட சாப்பிட்றதுக்கு முடியாத அளவுக்கு நிலைமைகள் தலைவிரித்தாடிக்கொண்டிருக்கின்ற நிலைமையிலே பிரதமர் வடக்குக்கு விஜயம் செய்திருந்தார். அந்த விஜயம் என்பது உண்மையிலே மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயம். ஒரு இனவாதத்தையும் மதவாதத்தையும் தூண்டுகின்ற அடிப்படையிலே தான் அவருடைய அந்த விஜயம் அமைந்திருக்கின்றது. அவர் நயினாதீவுக்கு சென்றிருக்கின்றார், நாவற்குழிக்கு சென்றிருக்கின்றார், அதே போன்று கந்தரோடைக்கும் செல்வதற்கு முயற்சி செய்திருந்தார். இந்த விஜயங்கள் அனைத்துமே வந்து வடகிழக்கு தமிழர்களுடைய பூர்வீக தாயகமாக இருக்கக்கூடிய தமிழ தாயக பிரதேசத்திலே பௌத்தத்தை அங்கே சிங்கள மக்கள் வாழாத அந்த பிரதேசத்திலே பௌத்த மதத்தை விரிவாக்குகின்ற நோக்கத்தோடு தான் அவருடைய அந்த விஜயம் அமைந்திருக்கின்றது. நைனாவிக்கு சென்றவர் அங்கே தான் பௌத்தத்தை விரிவாக்குவேன் என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார். நான் யாழ்ப்பாணத்திலே கிட்டத்தட்ட 40,000 மேற்பட்டவர்கள் சொந்த காணிகள் இல்லாமல் இருக்கின்ற பொழுது வட மாகாணத்தோடு எந்த சம்பந்தமும் இல்லாத பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த சிங்கள மக்கள் கணிசமானவர்கள் நாவற்குழியிலே 2013 காணிகள் கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு குடியேற்றப்பட்டார்கள். அந்த இடத்திலே ரயில்வேக்கு சொந்தமான காணியிலே ஒரு சட்டவிரோதமான முறையிலே ஒரு விகாரை ஒன்று அமைக்கப்பட்டு அது பிறகு சட்ட முறைக்கு உட்படுத்தப்பட்டதாக்கப்பட்டது. அந்த விகாரையை அண்டிய ஒரு பௌத்த பிக்குமேர் தங்குவதற்கான ஒரு இடம் ஒன்றை திறந்து வைப்பதற்காக அங்கே சென்றிருக்கின்றார். அதே போன்று கந்தரோடை ஒரு தொல்பொருள் இடம், அந்த இடத்திலும் ஒரு பௌத்த மடம் ஒன்றை கட்டுவதற்கும் விகாரை ஒன்றை கட்டுவதற்கும் அடிக்கல் நாட்டுவதற்கும் முயன்றிருந்தார். ஆனால் அது மக்களுடைய எதிர்ப்பினாலே கைவிடப்பட்டிருந்தது. இப்ப வேதனைக்குரிய விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால், 74 இந்த தீவிலே இனவாதத்தையும் மதவாதத்தையும் காக்கி ஆட்சி பீடம் ஏறி தமிழர்களை அழித்தொழிப்பதையே குறிக்கோளாக கொண்டிருந்து மாறி மாறி ஆட்சிக்கு பீடமேறிய இந்த அரசாங்கங்கள் இன்றும் அதே அணுகுமுறையைத்தான் கையாளுகின்றார்கள். இன்று தென்னிலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற அரசியல் செல்வாக்கு சரிந்திருக்கின்ற நிலைமையிலே மக்கள் திரண்டு அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்ற நிலைமையிலே சிங்கள மக்களை சாந்தப்படுத்துவதற்காக சிங்கள மக்களை ஏமாற்றுவதற்காக இந்த இனவாதத்தையும் மதவாதத்தையும் மட்டுமே வந்து பிரதம மந்திரி அவர்கள் கையில் எடுத்திருப்பது என்பது மிகவும் வேதனைக்குரிய ஒரு விடயம். இந்த சந்தர்ப்பத்திலே அவர் மட்டுவிலே ஒரு சும்மா பேரளவிற்கு கட்டப்பட்டிருந்த பொருளாதார அபிவிருத்தி மையம் என்ற பெயரிலே அமைக்கப்பட்ட ஒரு கட்டடம் ஒன்றை திறப்பதற்கு சென்ற பொழுது அங்கே மக்கள் ஒரு கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அவர் ஜனாதிபதியாக இருந்த பொழுது பல ஆயிரக்கணக்கானவர்கள் கடத்தப்பட்டும் சரணடைந்த பின்னர் காணாமலாக்கப்பட்டும் இருந்தார்கள். அவர்களுடைய உறவினர்கள், குறிப்பாக தாய்மார்கள், கணவனை இழந்த பறை கொடுத்த தாய் குடும்ப தலைவிகள் அல்லது பிள்ளைகளை பறை கொடுத்த தாய்மார்கள் தான் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அவ்வாறு போராட்டத்திற்கு சென்றிருந்தவர்களை பஸ்ஸில் இருந்து இறங்க விடாமல் காவல்துறையினர் அந்த பஸ்ஸுக்குள் அடைத்து வைத்து கண்ணாடிகள் அனைத்தையும் மூடி அவர்களை ஒரு நெருக்கடிக்குள் தள்ளியிருந்தார்கள். அவர்கள் மூச்சு திணறல் ஏற்பட்டு அந்த பஸ்ஸுக்குள் இருந்து வெளியேற முயன்ற பொழுது வந்து அந்த பெண்களுடைய தலைமுடியை பிடித்து இழுத்து நிலத்திலே போட்டு உதைந்து தலைகளை கால்களால் மிதித்து பெரும் ஒரு காடைத்தனம் புரிந்திருக்கின்றார்கள் காவல்துறையினர். நாட்டினுடைய பிரதமர் வந்திருக்கின்ற பொழுது ஒரு ஜனநாயக ரீதியாக தங்களுடைய பிள்ளைகளை தங்களுடைய கணவன்மாரை தேட முற்பட்ட பொழுது வந்து அந்த பெண்களுக்கு அந்த தாய்மாருக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொன்னால், இந்த நாட்டிலே இன்றும் சட்டங்கள் தமிழர்களுக்கு எதிராக இவ்வளவு கொடூரமாக பயன்படுத்தப்படுகிறது, இந்த முப்படைகளும் காவல்துறையும் இவ்வளவு தூரம் தமிழர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகளை இன்றும் கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிற்பாடு நேற்றைய தினம் அந்த சம்பவத்திலே பாதிக்கப்பட்ட ஒரு பெண் வீட்டுக்கு வவுனியாவிலே சென்றிருக்கின்றார்கள். வவுனியா போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த போலீசார் அங்கு சென்று அந்த பெண்ணை அச்சுறுத்தி, நீங்கள் போராட்டம் நடத்தியது தவறு, ஜனாதிபதியும் பிரதமரும் எடுப்பதுதான் முடிவு, மஹிந்த ராஜபக்சவும் கோட்டாபய ராஜபக்சவும் போடுவதுதான் சட்டம், அவர்களுக்கு எதிராக நீங்கள் போராட்டம் நடத்தியது தவறு, உங்களை நாங்கள் இப்பொழுது வேண்டுமானாலும் கைது செய்யலாம், கைது செய்தால் நீதிமன்றத்திலே உங்களுக்கு எதிராகத்தான் நிச்சயமாக தீர்ப்பு கிடைக்கும், உங்களுக்கு ஒருபொழுதும் வந்து உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்காது, ஆகவே நீங்கள் இதில் முறைப்பாடுகளை செய்யாமல் நீங்கள் சமாதானமாக செல்வதற்கு விரும்புவதாக எழுதி ஒப்புதல் தர வேண்டும் என்று கேட்டு குடும்பத்தினரை அச்சுறுத்தி அவர்கள் அந்த ஒப்புதலை பெற்றுவிட்டு சென்றிருக்கின்றார்கள். வவுனியா மாவட்டத்திலே மகாரம்பைக்குளம் பகுதியிலே இருக்கக்கூடிய வீட்டு திட்டம் பகுதியில் வசிக்கின்ற திருமதி சிவானந்தன் ஜெனிதா என்கின்ற அந்த பெண்மணிக்கு தான் இந்த மோசமான செயல்பாடு நடைபெற்றிருக்கிறது. ஆகவே இதுதான் உங்களுடைய நாட்டினுடைய ஜனநாயகமாக இருக்கிறது. இன்றும் தென்னிலங்கை எரிந்து கொண்டிருக்கிறது, நாடு முழுவதும் எரிந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு வாக்களித்த மக்கள் தெருவிலே இறங்கி போராடி கொண்டிருக்கின்ற பொழுது நீங்கள் இவ்வாறான ஒரு வெறியாட்டத்தை நடத்தி கொண்டிருப்பதை நான் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றேன். அத்தோடு இந்த இடத்திலே நான் இன்னும் ஒன்றை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். 2009 முன்னர் எங்களுடைய தேசத்தின் மீது நீங்கள் ஒரு இன அழிப்பு யுத்தத்தை கட்டவிழ்த்து விட்டிருந்தீர்கள். அந்த இன அழிப்பின் மூலமாக அந்த யுத்தம் முடிவுக்கு வருகின்ற பொழுது அங்கிருந்து பல 1000 கிலோகிராம் தங்கங்களை ஓட்ட ராஜபக்ச தலைமையிலான மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான அப்போதைய அரசாங்கம் கையகப்படுத்தி இருந்தது. அந்த போர் முடிகின்ற பொழுது அத்தனை ஆயிரம் கிலோ தங்கங்களை புலிகள் வைத்திருந்தார்கள் என்று சொன்னால் அது அந்த தேசத்தினுடைய ஒரு சொத்தாகத்தானது இருந்தது. அதை கையகப்படுத்திய நீங்கள் அதை தமிழ் மக்களுக்கு திருப்பித் தரவில்லை, இந்த நாட்டினுடைய கஜானாவுக்கும் சேர்த்துக் கொள்ளவில்லை, நீங்கள் ஏப்பமிட்டிருக்கின்றீர்கள். இது இந்த மாதிரியான போக்கு உங்களை தொடர்ந்தும் ஒரு அழிவு பாதைக்குத்தான் கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. நீங்கள் தயவு செய்து இந்த இனவாத போக்கை கைவிட்டு தமிழர்களோடு உரிமைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். தமிழ் தேசத்திலே நடந்த அந்த போராட்டத்திற்கு புலம்பெயர் தமிழர்கள் தான் முப்படைகளுக்கும் அந்த தேசத்தினுடைய அரச நிர்வாகத்திற்கும் உதவிகளை வழங்கினார்கள்
30 ஆண்டுகளாக.
இந்த காணி அமைச்சருக்குரிய இந்த திருத்த சட்டம் மூலம் உண்மையிலே இன்றைய சூழலுக்கு ஏற்ற முறையில் பல தசாப்த காலங்களாக செய்ய முடியாததை எமது கௌரவ காணி அமைச்சர் கௌரவ சந்திரசேன் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். அந்த வகையில் உண்மையிலே அது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் என்பதனை நான் முதல்ல இங்கு கூறிக்கொள்றதோடு எமது கௌரவ அமைச்சர் அவர்கள் வடமாகனம்னாலும் சரி அதே போல கிழக்குமணம் இந்த நாட்டில் பல பகுதிகளுக்கு சென்று நேரடியாக அந்த மக்களுடனும் அதிகாரிகளுடனும் கதைத்து இன்றைய நிலைமைகளை அறிந்துதான் இந்த திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருப்பது என்பதனை இங்கே நான் கூறிக்கொள்கின்றேன். அதே போல அண்மையில் எமது வன்னி மாவட்டம் மௌனியா மன்னார் முல்லைத்தீவு மாவட்டங்களுக்குரிய காணி நடமாடும் சேவையை எமது கௌரவ அமைச்சர் அவர்கள் செய்திருந்தார்கள். இங்கிருந்து அமைச்சருடன் பல அதிகாரிகளும் அதே போல மாகாண மட்டத்தில் உள்ள அதிகாரிகள் மூலம் பல மக்களுக்கு தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளை நாயக்கின்றேன் எமது காணி அமைச்சர் அவர்கள் தீர்த்திருக்கின்றார்கள். அதற்கும் இந்த இடத்துல நான் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொள்வதோட உங்களுக்கு தெரியும் இங்கே எமது அரச காணிகளில் பல்வேறு திட்டங்களின் கீழ் குடியமர்த்தப்பட்ட குடும்பங்களின் தேவைகள் அதிகரித்துள்ளன. அதேபோல காணி உரிமம் மற்றும் காணி பங்கீடு தொடர்பாக பல தசாப்த காலமாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை இந்த திருத்தம் வழங்குகிறது என்பதோடு மூத்த ஆண் வாரிசுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டிருந்த காணி உரிமை ஆண் பெண் வேறுபாடின்றி அனைத்து பிள்ளைகளுக்கும் இன்று கிடைக்க பெற்றுள்ளது. அதேபோல விவசாய காணி மற்றும் மேற்று காணிகளை பிரித்து அவற்றுக்கான நில அளவை படங்களை தயாரித்து பிள்ளைகளுக்கு வழங்குவதற்கான சந்தர்ப்பத்தை இந்த திருத்தம் மூலம் அவர்கள் அனுபவிக்கின்றார்கள். அத்துடன் பல்வேறு முறைகளற்ற நிதி அமைப்புகளிடமிருந்து கடன் பெற்று விவசாயம் செய்யும் விவசாயிகளுக்கு நேரடியாகவே வங்கிகள் மூலம் கடன் எடுப்பதற்கான வாய்ப்பையும் இந்த திருத்த சட்டம் மூலம் வழங்குகிறது. இது வரவேற்கத்தக்க விடயமாகும். போதிய நிதி வசதியின்றி எமது வயல் மற்றும் மேற்று விவசாய நிலங்களை விருத்தி செய்ய முடியாமல் விவசாயம் செய்ய முடியாமல் காத்திருக்கும் விவசாயிகளுக்கு இது ஒரு வாய்ப்பாகவே அமைகின்றது. காணி அமைச்சின் முன்னெடுப்புகள் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பதை இலக்காக கொண்டதாக இருக்க வேண்டும் என நான் நம்புகிறேன். நிலவளவைகள் திணைக்களத்தையும் நீர்வளங்களும் கொண்டுள்ள நாம் வெளிநாட்டில் இறக்குமதிகளில் தங்கியிருக்க தேவையில்லை. எமது நிலம் விவசாயம் உற்பத்தியை ஊக்குவிப்பதாக அடிப்படையாக கொண்டு தேவை உடையோருக்கு வழங்கப்பட வேண்டும். அதன் மூலம் சூழல் பாதுகாப்புடன் நிலையான விவசாய உற்பத்தியை நாம் தன்னிறைவடையலாம். அதேபோல காணி அபிவிருத்தியில் யுத்த இடம்பெயர்வுகளின் பின்னர் மீள்குடியேற்றப்பட்ட மக்களுக்கான காணி உறுதி பத்திரங்கள் வழங்கும் திட்டம் துரிதப்படுத்தப்பட வேண்டும். இவ்வாறு அங்கே எமது பகுதியில் காணி வழங்குகிற இந்த உரிமை வழங்குகிற விஷயங்களை எடுத்துக்கொண்டால் பல இழுத்தடிப்புகள் நடைபெறுகின்றது. உண்மையிலே ஒரு வசதியானவர்கள் அதை உறுதியை நாக்கின்ற விரைவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களையும் கௌரவ அமைச்சர் அவர்களே நீங்கள் இந்த நான் நேரத்தோடு கூடியது போல் எமது மாவட்டத்தில் வந்து இந்த காணி அமைச்சன் நடமாடும் சேவையை வைத்ததனால் பல தீர்க்க முடியாத தீர்க்கப்பட்டிருந்தாலும் அங்குள்ள அதிகாரிகள் பற்றாக்குறைகளால் குறிப்பாக சொல்ல போனால் சேவை டிபார்ட்மெண்ட்ல எடுத்தால் பிரதேச செயலாளர்கள் அளவீட்டுக்கு போடப்பட்டதுல 2018 19 ஆண்டு போடப்பட்டதோடு இன்னும் நிலுவையாக இருக்கின்றது. அங்கு நாங்கள் கழித்தால் அது சம்பந்தமான அவர்களுக்குரிய ஆளணி பற்றாக்குறையை கூறுகின்றார்கள். இதுகளை விரைவாக தற்பொழுது ஆளணிகள் வழங்கப்பட்டிருந்தாலும் விரைவாக இதுகளுக்குரிய அந்த நில அளவைகள் செய்தால்தான் நாங்கள் மேலதிகம் அவர்களுக்குரிய ஆவணங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. மக்கள் மிகவும் சிரமப்படுகின்றார்கள். அதுபோல்தான் அங்கு நாய்க்கின்ற இதே போல வனவிலாக்கா அமைச்சர் அவர்களும் வந்திருந்தார்கள். அவர்களும் வந்து இது சம்பந்தமான அதிகாரிகளுடன் கலந்துரையாடி அங்குள்ள ஃபாரஸ்ட் சம்பந்தமான காணி பிரச்சனைகளை விரைவாக தீர்க்குமாறு அவர்களும் சில தீர்மானங்களை அங்கு அறிவித்திருந்தாலும் அதுகளையும் விரைவாக நாங்கள் தொடர்ச்சியாக அந்த பகுதி மாவட்ட அரசாங்க அதிபர்களுக்கு ஒரு அந்த அவர்களுக்கு அறிவுறுத்தல் அவர்கள் வழங்கியதன் பிரகாரம் அந்த அந்த காணி ஃபாரஸ்டோடு இருக்கின்ற பிரச்சனைகளையும் கேட்டிருக்கின்றார்கள். அதுவும் விரைவாக எதிர்காலத்தில் கடந்த காலங்களில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அதே போல பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் பல முறை முடிவுகள் எடுக்கப்பட்டாலும் இந்த ஃபாரஸ்ட் சம்பந்தமான காணி பிரச்சனைகளுக்கு முடிவே கிடைக்காமல் இருந்தது. அதை அமைச்சர் அவர்கள் வந்ததன் அடிப்படையில் விரைவாக அதற்கும் முடிவுகள் கிடைக்கும் என்று நாங்கள் நம்பியிருக்கின்றோம். அதே போல குறிப்பாக கூறுவதென்றால் அங்கு எல்ஆர்சி காணிகள் பலது காணப்படுகின்றது. அந்த அங்குள்ள மக்களுக்கு நாங்கள் விவசாய மக்களுக்கு ஒவ்வொரு ஏக்கரை வழங்குமாறு நாங்கள் அமைச்சரிடம் கோரியிருக்கிறோம். அதை விரைவாக செய்வதாக இந்த சந்தர்ப்பத்தில் கூறியிருந்தார்கள். ஏனென்றால் இதை கடந்த காலங்களில் தொடர் நடவடிக்கையாக ஒரு சில செல்வாக்கு படைத்தவர்கள் அங்கிருக்கின்ற ஏக்கருக்கு ஒவ்வொருவரும் 15 ஏக்கர் 20 ஏக்கர் என்ற அடிப்படையில் வந்து பிழையான தகவல்களை கொடுத்து அவர்கள் அதற்குரிய ஆவணங்களை அவர்களிட பேருக்கு மாற்றினார்கள். உடனடியாக சம்பந்தமாக நாங்கள் அமைச்சரிடம் கூறியதோடு அதை நிப்பாட்டிவிட்டு உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு அமைச்சர் முன் வந்திருக்கோம். அதே அடிப்படையில் தான் தொடர் காணிகள் அங்குள்ள காணி பிரச்சனை நாங்கள் உண்மையிலே இவ்வாறான ஒரு அமைச்சர் இருக்கிறதால தான் அந்த பிரச்சனைகளை பிழையாக வழங்கப்படுகின்ற காணி உரிமங்களை உடனடியாக நிப்பாட்டக்கூடியதாக எங்களுக்கு இருக்கின்றது. சட்டப்படி பிழையான முறைகளில் வழங்கப்பட எடுத்த நடவடிக்கைகள் எவ்வளவு நிப்பாட்டப்பட்டிருக்கிறது. அதே போல உரியவர்களுக்கு அந்த காணிகளை வழங்குவதிலும் விரைவாக வழங்குவதிலும் கௌரவ அமைச்சர் அவர்கள் விரைவு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொண்டு நன்றி.
கரு மந்திரித்துமா மீலங்கட்ட கருரோகன பண்டார மந்திரித்துமா உத்துவார வினாடி ஹைக காலையாக்தீரும் இட பெற கரு ஆச்சார சுரேந்திர ராகவர் மெத்துமா முலாசன்
ப்ளீஸ் கண்டினியூ.
மூலாசன உபன கரு மந்திரித்துமணி மங்கிதன்னே அது ரட்டையும் வகையும் விசேஷம் அனுராதபுர டிஸ்ட்ரிக்ட் லபில தீன் அமாத்தியான் சக் மங்கிதன்னே இடம் சங்கர்தன அமாத்தியான் சே அணுவ மங்கிதான் விசால வசம் இடம் பிரசன பகுலோத்தியன டிஸ்ட்ரிக்ட் விதர கத்தாம் அனுராதபுர டிஸ்ட்ரிக்ட் இடம் கலா மங்கிதன் அப்பே மந்த்மா கலின் கதாகரும் மந்திரித்துமா கிவ வகே அப்பே பிரதேச இடம் போலட்ட ஐத்தியக்கியன ஆயத்தன கரணாபத்திய மகாவெளிட்டு விசேஷம் அப்படி கலாவாசனி ஜனதா விதர கத்தாம வெடி வசம் பெட்டகன ஆயத்தனம் மகவெளி மகவெளி சங்கர்தன அமாத்தியான் சேரா தாம மெய்டாங்குல சியல்லகி ஐத்தியத்திய மே ஐத்திய வெண்ணுவே மங்கிதான் அப்பே பிரதேச உள்ள ஜனதாவ இடம் கச்சேரி கணனாவுக்கு சகபாகில் வசர கணனாவாக தீசே அப்பே பியாலன்ட தம ஐடென்டிக்கல் லேபுனி தங்க அப்பே பியா கத்தாம அது ஜீவத்தும் கத்தரனே மந்தான எத்துமா அப்படி குடா காலின் மே இடம் கச்சேரி வெண்ணுவே கொச்சர காலையா காலை நாஸ்திகராதிக்கல ஏ கியன கியன தங்களோட கியன கியன விதியட ஃபோம் புரோ புரோ விவித தேவால் வெண்ணுவே மாச கணம் ஏ அவசியம் தொடர்ந்து சேலத்திக்கணும் நமூத் அதவினகம் ஏ இடம் ஒப்புவாக் லபாக அவஸ்தாவாக் போய் விழாவாக லபிலனே வாணிஜ்யமே வாசியம் தீப்பு எவ்வா வெந்தேசியம் லபாக கூட அதவின கூட இடமாக ஏ பலபாத்திரியாக ஒப்புவாக் லபிலனே பெங்கு ஒக்கட தீலா வட்டினாகமாக லபாகன் புலுவன் தத்துவ குணகிலனே ஏவாகேம விவித அவஸ்தாவில் அவில்ல ஆய நவத்தேஸ்தமே இந்துக்கோ மே இடம் சியல்லம சமாரலாட்ட லபாதுன்னே எக்க எக்கம மட்டமே இடம் வெந்தேசியம் லபாகத்தே போய் ஏக ஏ இடம் ஹிமியா ஏக அரகன தமங்கே கெப்பவீம மத ඒවා තමන්ගේ දක්ෂතාවයේ කැපවීම තමන්ගේ උනන්දුව මත ඒ ඉඩම් වලට වටිනාකම් එක්කෝරු කරලා තියෙනවා. ඒවා තුල ගොඩනැගිලි හදලා තියෙනවා. තම තමන්ගේ හැකියාව මත තට්ටු ගොඩනැගිලි හදලා තියෙනවා. එක එක දේවල් හදලා තියෙනවා. දැන් සමහර අවස්ථාවල මහවැලියෙන් ඇවිල්ලා ඒ තියෙන ගොඩනැගිලි ඇස්තමේන්තු කරනවා. එතකොට ඒ ඇස්තමේන්තුවට අනුව මුදල් ගෙවලා ඒ හරහා ඔප්පු ලබා ගැනීම සාධාරණයි. එතකොට ඒ වගේම ඒ ඉඩමේ තමන් තට්ටු තුන හදලා තියෙනකොට ඊට අල්ලපු ඉඩමක ඉන්න තාම පොඩි තහඩු කෑල්ලකින් ගයක් ගහගෙන. එතකොට එයාට ඒ වැලියුේෂන් එක වෙනස්. හැබැයි රජයේ දීපු එකම ඉඩමේ තමන්ගේ දක්ෂතාවය මත තමන් කරපු කැපවීම මත තමන් මේක උඩරගලා තියෙනවනම් එතකොට කොහොමද දෙන්නට දෙන වැලියුේෂන් එක දෙකක් වෙන්නේ? වටිනාකම් දෙකක් වෙන්නේ. ඒ නිසා රජයේ මෙහෙම කරනවා වෙනුවට මං හිතන්නේ තමන් දීපු ඉඩකඩමට හරියන විදිහේ වටිනාකමක් ඇතුව ඔප්පු ලබා දීම ඉක්මන් කරනවා නම් මේ අමාත්‍යාංශයේ අනුරාධපුර දිස්ත්‍රික්කයේ ලැබිලා තියෙන අවස්ථාව වැඩි කාලයක් නොගින් ඒක වෙනස් වෙයි කියලා අපි හිතනවා. ඒ නිසා මම ඔබතුමාගෙන් ඉල්ලීම කරන ඔබතුමාගේ කාලය තුල ඔබතුමා අනුරාධපුර දිස්ත්‍රික්කයට වකිලක් ඇති පුද්ගලයෙක් විදිහට මේ ඉඩම් ප්‍රශ්න ටික වෙනස් කළ දෙන්න. ඒ වගේම ගොවි ඉඩම් ප්‍රශ්නේ ගත්තාම විශාල ඉඩම් ප්‍රමාණයකට ඔබතුමාලා දන්නවා අද වෙනකොට වනජීවීකත් එක්ක අපේ ඇමතුමත් ඉන්නවා. වනජීවීකත් එක්ක බොහෝ ගැටලු මතුවලා තියෙනවා. මේ ඉඩම් පහුගිය කාලවල ඉඩම් නිර්ණායක ඉඩම් නැත්නම් ඒ වනජීවී කලාප විදියට තෝරලා තියෙන්නේ ඉඩම් ගැන සමීක්ෂණයකින් නෙමෙයි. පාරවල් දිගේ තමයි ගැසට් එකේ ගහලා තියෙන්නේ. 1987 ගැසට් එකේ ගහලා තියෙන්නේ. ඒක පාරක් දිගේ. පාරත් වෙන් කරලා ගහපුවාම කලාවාසිතෝ තියෙන ඉඩම් ටික ගත්තාම අපේ ගල්කිරියාගේ මොහේ සයිඩ් එකේ ඒ ඉඩම් සෑල්ලම ගත්තාම තියෙන්නේ ඒ පාරක් අනුව තමයි වෙන් කරලා තියෙන්නේ. ඒක ඇතුලේ රජයේ ආයතන තියෙනවා. සින්නක්කර ඉඩම් තියෙනවා. ඒ වගේම පොදු කටයුතු තියෙන වෙනුවෙන් ඉඩම් තියෙනවා. ඒ ඔක්කොම දියේදී පාර දිගේ ගැසට් එක හරි ලේසියට ඉඩම් සමීක්ෂණයකින් තොරව ක්‍රමවේදයක් නැතුව මේ ගැසට් එක ගහලා තිබුණාම කෙනෙකුට දඬුවම් දෙන්න අවශ්‍යයි නම් කෙනෙක්ගෙන් පරිගන්න අවශ්‍යයි නම් අර 1987 ගැසට් එකට අනුව අන්න ක්‍රියාත්මක වෙනවා. හැබැයි තව කෙනෙකුට ඉඩම් ටික නිදහස් කරන්න ඕන. ඒ නිසා මෙවැනි දේවල් නැතුව හරි ක්‍රමවේදයක් ඇතුව සකස් කරලා මේ ඉඩම් වලට අවශ්‍ය කරන බලපත්‍රය මේ වගේ පූර්ණ කාල අවුරුදු 75කට වැඩිය ජම්මලාභී උරුමකාරය තියෙන යුදවිය ඉන්නවා. ඒ වගේ තමන් විසින් වගා කරගෙන තමන්ගේ දරුපවුල් වලට බෙදලා ගිය ඉඩම් තියෙනවා. හැබැයි දැන් අවසානයේ සමහර වෙලාවලට මේ අය උසාවි ගානේ යන්න වෙලා තියෙනවා. ඒකේ මොකක් හරි ඉදිකිරීමක් කරන්න ගියා නම් උසාවි ගානේ යන්න වෙලා තියෙනවා. මේ මෙවැනි බරපතල ප්‍රශ්න ගණනාවකට මේ ඉදිනුත් එක්ක ගොඩනැගිලා තියෙනවා. අද මං හිතන්නේ එක පැත්තකින් අපි දන්න දැන් මේ පනත හරහා
ඔබතුමාට අයිති අවසාන විනාඩි 2.
හරි. තව මේ පනත හරහා ඉඩම් කුඩා ප්‍රමාණ වලට පවා ඔප්පු දෙන්න ඔබතුමාල කටයුතු කරනවා. මං හිතා ගොඩ ඉඩම් වලට මේක සාධාරණයි. ඒක කිසි ගැටලුවක් නැහැ. ඒ අපේ ප්‍රාදේශීය සභා බල ප්‍රදේශ නගර සභා බල ප්‍රදේශ වල තියෙන ඒ නිර්ණායක මත ඉඩම් වලට ඔප්පු ලබා දෙනවා. හැබැයි මම අසතුටක් නැහැ අර ගොවිඩන් සම්බන්ධව අක්කරයකට සීමා කරන්න යන එක පිළිබඳ ගැටලුවක් තියෙනවා. මුල් කාලේ අක්කර දෙකහමාරට මේවා සීමා කරලා තිබුණේ යම්කිසි මේ ඉඩම් බෙදී යාමත් එක්ක අපේ වගාවන් වලට යම්සි අවස්ථාවක අවාසියක් වෙයිද ඉඩම් බෙදිලා ගිහිල්ලා වෙන වෙන පුද්ගලික දේවල් වලට මේ ඉඩම යොදා ගන්න ගත්තොත් අපේ වගා කරන ඉඩම් ප්‍රමාණය අඩු වෙයි කියන ඒ චේතනාව මත ඒ අවශ්‍යතාව වෙනුවෙන් ඉඩම් කට්ටි කිරීම නැත්නම් කුඩා කිරීම බෙදා හැරීම බෙදීම සියම් කිසි මට්ටමකට සීමා කරලා තියෙනවා. හැබැයි දැන් අද ඒක අක්කරයක දක්වා අඩු කරලා තියෙනවා. සමහර තැන් වල ඉඩත් පල්හැට අවිල්ල තියෙනවා. ඒ නිසා මම කියන්නේ එහෙම හරි කමක් නැහැ. දැන් මේ ගැටලුවක් දැන් මේ ඉඩමක ඔප්පුවක් නැතිකම මම හිතන්නේ විශාල බරපතල සමාජීය ප්‍රශ්න ගණනාවක් ගොඩනගනවා. ඒක තමයි දරුවෙක් පාසලට දාගන්න පවා යනකොට ඒ දෙමව්පියෝ අපහසුතාවයන් වලට පත් වෙන තැනක් තමයි තමන්ගේ ඉඩමේ අයිති නැතුණාම. ඒක හරහා තමන්ගේ දරුවා තමන්ට තියෙන වටිනාම සම්පත තමන්ගේ දරුවා පාසලකට දාගන්න බැරි වුණොත් ඒ දෙමව්පියෝ මොනතරම් මානසික ආතතියකට මානසික පීඩාවකට පත් වෙනවද කියන එක අපි හැමෝම දන්නවා. ඒ නිසා ඉඩම් කට්ටි කෙරිදිල්ල මොන මේ ගත්තු තීන්දුව මත හරි කවන්නේ නැහැ. මම විශේෂයෙන්ම ඉල්ලන්නේ මොන විදියෙන් හරි මේ තමන් ජීවත් වෙන ඉඩමට තමන්ගේම කියලා කියන අයිතිය තහවුරු කරන්න පුළුවන් ලියවිල්ලක් ඉක්මනින් ජනතාවට ලබා දෙන්න කටයුතු කරන මේ හැම සමීක්ෂණ මම හිතන්නේ මිනින් දේරු දෙපාර්තමේන්තුව ඇතුළු හැම දෑම මයිනෝ හැම දෑම සමීක්ෂණ කරනවා.
ප්‍රමුඛතේ උතුමා කාලය අවසන් කරනවා.
කියනවා ජනාත්මාගේ පේසේ උඩ මේවා ගොඩ ගැහිලා තියෙනවා කියලා. ඒ නිසා ජනාත්මාගට උනන්දු කරවලා මේවා අත්සන් කරලා අරගෙන ජනතාවට තමන්ගේ ජීවත් වෙන ස්ථානයේ තියෙන අයිතිය ලබා දෙන්න කටයුතු කරන්න කියන ඉල්ලීම කරන ගමන් අපේ ගරු අමතුතුමාට මේ සඳහා අවධානය යොමු කරලා ඉක්මනින්ම
කටයුතු
කරන්න ශක්තිය ධෛර්යය ලැබෙන්න කියන ප්‍රාර්ථනා කරනවා. නියන බොහොමත්ම ස්තුතියි.
ස්තුතියි. අමරකීර්ති අතුකෝරාල ඔබට විනාඩි 7ක කාලයක් තිබෙනවා.
මූලාසන ආරූඪ ගරු මන්ත්‍රීතුමනි, විශේෂයෙන්ම අද දින ඉඩම් සංවර්ධන ආඥාපන්තට අදාළ රෙගුලාසි සංශෝධන ඉදිරිපත් කිරීමේ අවස්ථාව ඉඩම් අපේ කැබිනට් අමාත්‍ය ගරු චන්ද්‍රසේන අමාත්‍යතුමා මේ ඉදිරිපත් කිරීම පිළිබඳව අපගේ ගෞරවනීය ස්තුතිය ප්‍රණාමය පළමුවෙන් පිරිනමන්න ඕනේ. මොකද දීර්ඝ කාලයක් ජනතාව මේක බලාපොරොත්තු වෙන් සිටියේ. අපි දන්නවා අද
උසාවිවල තියෙන නඩු හැබ ගත්තහම වැඩිම ප්‍රමාණයක් තියෙන්නේ ඉඩම් සම්බන්ධ නඩු. ඒ නිසා අද ජනතාව මහත් අසීරුතාවයට පත් වෙලා තිබුණා. මේ ඉඩක් ආඥා පනත තියෙන ඒ ගැටලු පිළිබඳව දීර්ඝ කාලයක් ජනතාව බලාපොරොත්තු වුණේ, විශේෂයෙන්ම පවුලේ වැඩිමලාට මේ ඉඩමේ අයිතිය යන එක වළක්වන්න සමහර අවස්ථාවල තමන්ගේ දෙමව්පියන්ව රැක බලාගන්න පවුලේ බාලයා. දෙමව්පියෝ ගැන හොයා බලන්නේ නැතුව අන්තිමේදී දෙමව්පියන් මිය ගියයින් පස්සේ පිටස්තර ප්‍රදේශවල ඉඳලා ඇවිල්ලා අර පවුලේ බාලයා එළියට දාලා මේ ඉඩම් අයිති කරගන්න අවස්ථාවක් තිබුණා. ඒ නිසා අපේ මහජන දිනවලට පැමිණෙන ජනතාව හැම විටම බලාපොරොත්තුෙන් සිටියේ මේ ඉඩම් පනත සංශෝධනය කිරීම පිළිබඳව. විශේෂයෙන්ම අපිට මතකයි මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමාගේ රජ කාලේ 2008-2012 වර්ෂ කාල සීමාව තුළ උතුරුමැද පළාත් සභාවට මේක ඉදිරිපත් කරයින් පස්සේ අපිට ඒ සඳහා අවස්ථාවක් නොලැබුණා මේක සම්මත කරන්න. ඒ නිසා අද චන්ද්‍රසේන අමාත්‍යතුමා ඉතාමත්ම විනිවිද භාවයෙන් යුක්තව සෑම ක්ෂේත්‍රයකම සාධාරණයක් වෙන පරිදි මේ ඉඩම් සංවර්ධන ආඥාපන සංශෝධනය කරලා තියෙනවා. අපි දන්නවා අද පොළොන්නරුව දිස්ත්‍රික්කයේ පසුගිය සතියේ අපි තම චන්ද්‍රසේන අමාත්‍යතුමාගේ කඩිනම් ඉඩම් ඔප්පු ලබා දීමේ වැඩපිළිවෙල තුළ තමන්කඩුව හිඟුරක්ගොඩ ජනතාව වෙනුවෙන් ඔප්පු දහසකට වැඩි ප්‍රමාණයක් අපිට ලබා දෙන්න පුළුවන් වුණා. අපේ ගෞරවනීය ස්තුතිය මේ අවස්ථාවේ ගරු අමාත්‍යතුමාට පිරිනමන්න ඕනි. ඒ වගේම ගරු ඇමතිතුමනි, ඉඩම් මැනීමේදී ප්‍රාදේශීය ලේකම්තුමාගේ ආවරණ අනුමැතිය ලබා ගැනීමෙන් ගොඩක් අවස්ථාවල ප්‍රමාද වීම සිදු වෙනවා. ඒ නිසා ප්‍රාදේශීය ලේකම්තුමාලත් පවසන්නේ මේක අනවශ්‍ය දෙයක් කියලා. ඒ නිසා විශේෂයෙන් මේ පිළිබඳ ඔබතුමාගේ අවධානය යොමු කරන්න කියලා මේ අවස්ථාවේ අපි ඉල්ලා සිටිනවා. ඒ වගේම බලපත්‍ර ඉඩම්වල දීමනා පත්‍ර ලබා දීමේදී මැනුම් කටයුතු කිරීම ඉතාම ප්‍රමාද විදිහට සිදු වෙලා තියෙන පොළොන්නරුව දිස්ත්‍රික්කය තුළ ඉඟුරක්ගොඩ 7000කට විශේෂයෙන්ම තමන්කඩුවත් ඇතුළුව මේ ඉඩම් ඔප්පු 7000 ලබා දීමට ප්‍රශ්නයක් වෙලා තියෙන්නේ මේ මැනුම් කටයුතු ප්‍රමාණවත් පරිදි සිදු නොවීම නිසායි. ඒ වගේම දීර්ඝ කාලීන ඔප්පු තියෙන 5000ක් දෙන්න මේකත් ප්‍රමාද වෙලා තියෙන්නේ මේ මැනුම් කටයුතු වල තියෙන ප්‍රමාදයන් නිසා. ඒ පිළිබඳවත් ඔබතුමාගේ අවධානය යොමු කරන්න කියලා විශේෂයෙන් මම මේ අවස්ථාවේ ඉල්ලා සිටිනවා. ඒ වගේම ගරු ඇමතිතුමනි, දැන් අපේ හෝම් ෂොප් සංකල්පය අපි ක්‍රියාත්මක කරනකොට ඒ බලපත්‍ර වල ඉඩම්වල හිමිකම තියන අයට වාණිජ කොන්දේසි දැම්මෙන් පස්සේ ඒක උල්ලංඝනය කරනවා කියලා ප්‍රශ්නයක් මතුවලා තියෙනවා. ඒ පිළිබඳවත් ගරු ඇමතිතුමාගේ අවධානය යොමු කරන්න කියන ඉල්ලීම මේ අවස්ථාවේ අපි කරනවා. විශේෂයෙන්ම බකමූණ ප්‍රදේශය ගත්තහම තවමත් ඒ බකමූණ නගරයේ පොලිසිය, විශේෂයෙන්ම බැංකුව, ඒ වගේම සමෘද්ධි කාර්යාල පිහිටලා තියෙන්නේ වනජීවී අභය භූමි කලාපය තුළ. ඒ නිසා තවමත් 2000 වසරේ මේ ජනතාව 2000ට කලින් මේ ප්‍රදේශ සංවර්ධනය කරගෙන කුඹුරු ඉඩම් අස්වද්දගෙන හිටපු ගොවි ජනතාවක් ජීවත් වෙන්නේ. නමුත් මේ අයක 2000 වසරේ මේක අභය භූමියක් විදිහට ගැසට් කරගෙන අනතුරුව ප්‍රාදේශීය ලේකම්වරයා සතුව තිබිච්ච ඉඩම් සියල්ලම අද වනජීවී අභය භූමි කලාපයක් විදිහට ගැසට් වෙලා තියෙනවා. ඒ නිසා මේ තුලින් ඒ ජනතාව මහත් අසීරුතාවයට
ගරු මන්ත්‍රීතුමා, ඔබට අයිති අවසාන විනාඩි දෙක. ඔබට අයිති
අවසාන විනාඩි දෙක ගියාම මේ සියලුම දේ අවසර ගන්න අවශ්‍ය වෙන වනජීවි දෙපාර්තමේන්තුවෙන්. ඒ නිසා මේ තියෙන බාධාවන් ඔබතුමා ඉවත් කරලා දෙන්න කියන ඉල්ලීමත් අපි මේ අවස්ථාවේදී කරනවා. විශේෂයෙන්ම පොළොන්නරුව දිස්ත්‍රික්කයේ තුල මේ විශේෂයෙන් මහවැලි කලාප තුල අතිගරු ජනාධිපතිතුමා පසුගියදා ඉඩම් ඔප්පු ලක්ෂයක් ලබා දීමේ වැඩපිළිවෙල ඇඹිලිපිටිය සූර්යවැවෙන් ආරම්භ කරලා අද ඉතා සාර්ථකව ඒ කාර්යභාරයත් මහවැලි ජනපදක ඉඩම්වලත් ඒ සිදු කරගෙන යනවා. ඒ නිසා ඉතාමත් කාලෝචිත මේ සංවර්ධන ආඥා පනත ඉදිරිපත් කිරීම පිළිබඳව ගරු එස්.එම්. චන්ද්‍රසේන අමාත්‍යතුමාට අපගේ ගෞරවය මේ අවස්ථාවේ පිරිනමමින් මම නිහඬව ස්තුතියි.
ඔබත්ම ස්තුතියි. මිලඟට ගරු හේෂා විතානගේ ඔබට විනාඩි 7ක කාලයක් තිබෙනවා.
ස්තුතියි ගරු සභාපතිතුමනි. අද ඉඩම් අමාත්‍යාංශයේ රෙගුලාසි පිළිබඳව මේ පාර්ලිමේන්තු විවාදයට ගැනන මොහොතේ මම හිතන්නේ කතා කරන අවස්ථාවක් ලැබීම පිළිබඳව සතුටු වෙනවා. ඒ වගේම අපි විශ්වාස කරනවා මේ රටේ ඉඩම් පිළිබඳ මුළු රටම අවධානයෙන් ඉන්න වෙලාවක්. අපේ ඉඩම් වල අයිතිය විජාතිකයන් සතු වීම, අපේ වටිනා වාණිජ ඉඩම් වල අයිතිය එක් එක් ව්‍යාපාරිකයන් සතු වෙලා ඒවා විදේශ සමාගම් එක්ක බද්ධ වෙලා වෙන වෙන ව්‍යාපෘති වලට යෑම, මේ වගේ කාරණා රාශියක් නිසා අද මේ රටේ ඉඩම් පිළිබඳව ජනතාව දැඩි විමසිල්ලකින් ඉන්නේ. ජනතාව බලනවා තමන්ගේ ඉඩම බේරගන්න පුළුවන් වෙයිද. මොකද ඔප්පුවක් ලැබෙනවා කියන කාරණාව අපි දන්නවා. මේ ඉතිහාසයේ පුරාටම ජනාධිපතිතුමල්ලා ඔප්පු ලක්ෂයේ වැඩසටහන් 50,000 වැඩසටහන් කරා. නමුත් අපේ රටේ අවුරුදු ගණනක් ජීවත් වෙන ජනතාවට තාම මේ ඉඩම් අයිතිය ලැබෙන්නම සිද්ධ වෙලා නැහැ. අපි දැක්ක ඊයේ පෙරේද ඇඹිලිපිටිය මහවැලි ක්‍රීඩාංගණයට ගෝඨාභය රාජපක්ෂ අධිකරු ජනාධිපතිතුමා පැමිණිලා ඔප්පු ලබා දෙන්න මුළු ලංකාවෙම අනුරාධපුර දිස්ත්‍රික්කේ, පොළොන්නරුව දිස්ත්‍රික්කේ, අම්පාර දිස්ත්‍රික්කේ අහිංසක ගොවි ජනතාව එක්කරන් ඇවිල්ලා එකතු කරලා ඉවර වෙලා මාධ්‍යයටත් ඇතුල් වෙන්න නොදී ඔප්පු ලබා දීමක් කරා. මම දන්නා ඉතිහාසයේ පළවෙනි වතාවට මේක මාධ්‍ය ආවරණයක්වත් දුන්නේ නැහැ. අර පහුගිය දවස්වල ජනතාව පොඩ්ඩක් කෑ ගහලා ඌ කියපු හින්දාද කියලාත් අපිට හිතුණා. ප්‍රදේශයේ මාධ්‍යයටවත් යන්න දුන්නේ නැහැ. ඉතින් මේ විදියට දේශපාලනඥයන්ගේ දේශපාලන ගමනට ආලෝකයක් කරගන්න අහිංසක මිනිසුන්ගේ ඔප්පු ලබා දීම සිද්ධ කරනවා. මම දන්නේ මේ පාලකයෝ හරි කැතයි නීචයි මේ එතෙන්ට තල්ලු වෙනවනම්. ඒ වගේම ගරු සභාපතිතුමනි, මම මේ වෙලාව විශේෂයෙන් මතක් කරන්න ඕනි මේ ඉඩම් අමාත්‍යවරයා එස්.එම්. චන්දසේන මහත්තුමා ඉන්නේ දැනට. එතුමත් මේ රටේ වර්තමානයේ මූණ දෙන පෝලිම් වලට මූණ දෙන ඇමතිවරේ. දැන් තෙල් පෝලිම තියෙනවා, ගෑස් පෝලිම එක පැත්තකින්, කිරිපැටි පෝලිම, ඉඩම් ලබා දීමේ පෝලිමකුත්කටත් මම දන්නා එතුමා මූණ දෙනවා කියලා මම විශ්වාස කරනවා. සමහර දිනවල මාධ්‍යවලදීම අපිට පේනවා ඉඩම් ලබා ගන්නත් දන්නා ඔබතුමා හම්බෙන්න පෝලිමේ ඉන්නවා. වෙන ඉතින් ඔබතුමා හම්බෙන්න එන හේතුත් ඇති. ඒ නිසා අපි ඉතිහාසයේ කියලා දෙන මේ වැරද්ද අදටත් සිද්ධ වෙනවා. මේ රටේ දේශපාලනඥයන්ට, විශේෂයෙන්ම දේශපාලනඥයන්ගේ ළඟම හිතවතුන්ට මේ රටේ ඉතිහාසය පුරාවට එක එක පාලකයන්ගේ කාලේ අඩු වැඩි වශයෙන් සෙඩ් එකක් දීලා හිත සනසනවා. මීට ඉස්සෙල්ලා තිබුණා මොනවාද වයින් ස්ටෝස් ටිකක් දෙන. ඒක දැන් ටිකක් ජනතාවගේ විරෝධය දැඩි වෙනකොට දැන් දේශපාලනඥයා තමන්ගේ හිතවතා සනසන්න ප්‍රධාන වශයෙන්ම ලං කරගන්නේ ඉඩම් කෑල්ලක් දෙන එක. ඒක නෑ කියන්න බෑ. කරුණු කාරණා සහිත ඔප්පු කරන්න පුළුවන් ගරු සභාපතිතුමනි. මා නියෝජනය කරන කොළොන්න මැතිවන්නේ කොට්ටාසේ මේ වෙනකොට සූර්යකන්ද ප්‍රදේශයේ මොකද මාර්ග සංවර්ධනයක් කළා. පොඩ්ඩක් ඒ ටික ඒ පැත්ත සංවර්ධනය වෙමින් යන වෙලාවේ දැන් අද ලොකු ඉල්ලුමක් තියෙනවා. සීතල ගන්න කොළඹ ප්‍රදේශයේ නිලධාරි වෙන වෙන දේශපාලනඥයන්ගේ හිතවතුන් අක්කර ගණන් අක්කර 50 යුද හමුදා නිලධාරි තමන්ගේ බිරින්දෑවරුන්ගේ නම් වලින් අක්කර 50 20 30 මේ වෙනකොට බෙදාගෙන තියෙනවා. අර අවුරුදු ගණනාවක් මේ ප්‍රදේශවල ජීවත් වෙච්ච අහිංසක ගොවි ජනතාවට තමන්ගේ ගොවිතැන කරගෙන යන්න අක්කරයක් දෙන්න ආණ්ඩුව වැලි වෙලා තියෙනවා. ගොවි බිම්වල ඉන්නේ ගොවි ජනතාවේ එළවල දාලා තමයි මේ ව්‍යාපාරිකව දේශපාලනඥයෝ මීඩන් අත්පත් කරගෙන. මම ගරු ඇමතුමාගෙන් ඇහුවා, ඇමතුමා උත්තරයක් දෙනවා කිව්වා. මම හිතන ඇමතුමා දන්නේ නැතුව මේ වෙනවද කියන කාරණාව ගැන අපිට කනගාටුවක් තියෙනවා. ඒ වගේම තමයි දැන් එල්ලා දාර අර අතන අපේ മന്ത്രിවරේ කිව්වා මේ නිලධාරීන් මේ යාන්ත්‍රයේ සිද්ධියක් ගන්න කියලා മന്ത്രിවරේ කිව්වා. මේ නිලධාරීන් ඉඩම් දෙන්නේ නැහැ කියලා. මම හිතනවා මේ ඉඩම් අමාත්‍යාංශයට සම්බන්ධ නිලධාරීන් විතර තමන්ගේ රැකියා අවධානමක කවුරුවත් නැති ඇත. LRC එකට ගියාම LRC එක කියන්නේ දේශපාලනඥයන්ගේ දන්සල වගේ. ඒකේ ඉන්න සභාපතිවරයා සමහරවිට හොඳ මිනිස්සෙක් වුණොත් වැඩි කල් ඉන්න බෑ. කාට හරි කඩේ යන ඇමතිවරයාට කඩේ යන කෙනෙක් හිටියොත් විතරයි ඉන්න පුළුවන්. මොකද හැම දේශපාලනඥයෙක්ම හිත සතුටු කරන්න තමයි මේ LRC එක තියාගන්නේ. ඕනෑ තරම් කරුණු කාරණා එක්ක පෙන්වන්න පුළුවන්. ඒ වගේම ගරු සභාපතිතුමනි, වේලාවදී විශේෂයෙන් මතක් කරන්න ඕනි ඇමිරිපිටිය කඩදාසි කම්මල. මේක වරක් වහලා දාලා තිබුණා. ආපෝ ඕමල්පේ සෝභිත ගරු සාමින් වහන්සේ මූලික වෙලා
වත්මන් ආණ්ඩුවම පෞගිය ආණ්ඩු කරන කාල සීමා 2005-15 කාල සීමාව තුළදී නැවත විවෘත කරා. ඒ විවෘත කරලා ඉවර වෙලා ටික කාලයක් ගිලා ඒක අසාර්ථක කළා වැහිලා ගියා. දැන් ඒක ඉඩන්ටික විශේෂයෙන්ම අපේ චමල් රාජපක්ෂ කරු ඇමතුමාගේ මැදිහත් වීමෙන් ඇඹිලි පිටිය විශේෂයෙන්ම රත්නපුර දිස්ත්‍රික්කයේ මේ භූමියට හිමිකම් උරුමකම් කියන සියලු දෙනාගෙන් බැහැරව ව්‍යාපාරිකයන්ට කිසිම හිරිකිතයකින් තොරව ලබා දෙනවා. ඒසහා අපි කියනවා අද මේ රටේ අනිත් ආයතන වැඩ කරේ නැති වුණාට ඉඩම් අමාත්‍යාංශයේ තුල මේ ඉඩම් බෙදීම මේ ඉඩම් අමාත්‍යාංශයට අයිතිය මහවැලි අධිකාරිය වෙන්න පුළුවන්. එක එක ආයතනවල ඉඩම් ටික බෙදීම ඉතාම ඕනෑ කමින් සිදු කරගෙන යනවා. ඒක ගජ රාමිට වෙනවා. හොඳ උදාහරණයක් තියෙනවා ගරු සභාපතිතුමනි. ලැජ්ජයි කියන්නේ මේක නම කියන්නේ නැතුව කියන්න. මොකද ගරු අග්‍රාමාත්‍යතුමාට හොඳ නැහැ. ගරු අග්‍රාමාත්‍ය තුමාගේ සම්බන්ධීකරණ ලේකම්වරයෙක් නීතිඥවරයෙක් ඇඹිලිපිටිය ප්‍රදේශයේ ජීවත් වෙන්නේ විටාවගොනික් කියන සමාගමට අක්කර 50ක් බදු දීලා තියෙනවා.
ඒ බදු දීපු
සමාගම බදු ගෙවන්නේ නැතුව ඒ ඉඩමෙන් අධිකරණ ක්‍රියාමාර්ග නෝ උන් එලවණු කරන්නේ අක්කර 50 ගිහිල්ලා කිසිම ලැජ්ජාවක් නැතුව එතුමා ඒ අක්කර 50 බලෙන් අල්ලගෙන ඉන්නවා. රජ නිලධාරින් නිහඬයි. රජ නිලධාරින්ට කරන්න දෙයක් නැහැ. සාපි ඉල්ලීමක් කරන කරු ඇමතුමනි. ඔබතුමාගේ ආත්මගරුත්වය බේරගන්න. ඔබතුමා ඇමතිවරයෙක් විදියට මේ රටේ ඉඩම් දෙන්න. ඒ ඉඩම් දෙන විනිවිදභාවය මෙරටේ සමාජය තුල දකින්න පුළුවන් වටපිටාවක් හදන්න කියන කාරණාව විශේෂයෙන් මතක් කරනවා. ඒ වගේම විශේෂයෙන්ම කියන නෙල්නා සමාගම නවීම කියන්නේ අක්කර 500ක් දීලා තිනෝ ඉන්නවනම් එහෙම අපේ ජගත් පුෂ්පකුමාර ඇමතුමා දීපු විදිය ගැන එතුමා දන්නවා. එතුමා මතක් කරලා දෙයි. සම් මේක නතර කරන්න. අයින්සක පුංචි මිනිහට අක්කර 2000ක් දීලා ඒ ගොවි බීමක Tamanට තියෙන අයිතිය තහවුරු කරන්න රජයේ ජාතික වැඩසටහනක් ක්‍රියාත්මක වෙනවනම් ඒක වැහිලා ව්‍යාපාරිකෝ පොලිමි අවශ්‍ය නම් ලේඛනයක් දෙන්න පුළුවන් සූරි කන්දේ ඉන්න කට්ටිය ටික ඔබතුමාට මම එදා සභාගත කරා. ඒකට උත්තරයක් ඔබතුමාගෙන් ලැබුණ නැහැ. ඒක ඉන්න තිරස දැක්කට පස්සේ ඔබතුමාටත් ලැජ්ජාවක් ඇති වෙයි කියන කාරණාවත් මතක් කරන ගමන් ගරු සභාපතිතුමනි මට කාලයේ අවසන් නිසා මම විශේෂයෙන්ම කියනවා මధుර විතානගේ ගරු මන්ත්‍රීතුමා කියපු කතාවක්. එතුමා කිව්වා පහුගිය කාල සීමාව තුල ගරු ඇමතුමාට දැන් කිව්වා මේ ඉඩම් බෙදීමේ මහවිශාල නරක විදියට මේක සිද්ධ වුණා. ඒක නිවැරදි මාවතර ගන්න එතුමල්ලත් උදව් කරන්නම් කියලා. ඉතින් මම හිතනවා ආණ්ඩු පක්ෂයේ සමහර යහපත් විදියට හිතන සාධාරණ විදියට හිතන මන්ත්‍රීවරුන්ට ඒක දැනෙනවා. ඒ නිසා අපි ඉල්ලීමක් කරනවා ගරු ඇමතුමනි මේ සෙල්ලම ඔබතුමාගෙන් අර නැතර කරන්න. දැන් තරුණ ව්‍යවසායකයන්ට ඉඩම් ලබා දීමේ හොඳ වැඩක්, හොඳ ව්‍යාපෘතියක් සාධාරණව වෙනවා නම් හරි වැදගත්. නමුත් අපිට පේනවා ඒකත් ඉදිරි අනාගතයේ තමන්ගේ මනාප කොට වැඩ කර ගැනීමට ඉඩම් කෑල්ලක් කර දීලා සන්තෝෂමක් විදියට තරුණයා රවට්ටන්න උත්සාහ කරනවා නම් ඒක මං හිතන්නේ මේ සැරේ ජයසපාලනඥයන්ට ජය ගන්න පුළුවන් වෙන්නේ නැහැ. මේ රටේ මිනිස්සුන්ට ඉඩම් දීලා, තෑගි දීලා, සන්තෝෂම් දීලා, ආණ්ඩු පිටවලා දැන් මේ රටට වෙලා තියෙන දේ ජනතාව දන්නවා. ඒක ඉදිරියටත් කරන්න වෙන්නේ නැහැ කියන කාරණාව කිව්වම මගේ වචන කීපය අවසන් කරනවා.
ස්තුතියි. ප්‍රීති ප්‍රශ්නයක්ද ඇමතුමාගේ?
වංචා
ඇමතුමා ප්‍රීති ප්‍රශ්නයක්
කියන්නේ. යල්ලම පහුගිය කාලේදී වෙලා තියෙන්නේ. දැන් ඒ කෝප් එකෙත් ඇවිල්ලා තියෙන්නේ පරණ වංචාවල්. ඒ වංචාවල් පිළිබඳව විමර්ශනයක් අපි හොඳින් කරාන යනවා. ඊට පස්සේ කවුරු කාලේදී උනේ කියලා තමුන්නාසර බලා ගන්න පුළුවන්.
ස්තුතියි ඇමතුමනේ. ස්තුතියි. කාණි තිරිතිරිත චට්ටසබයින් විවාදத்தின் அடுத்த பேச்சாளராக தவராசா கலையரசன் அவர்கள் உங்களுக்கு 8 வினாடிகள் உண்டு.
நன்றி. தலைமை தாங்குகின்ற கௌரவ உறுப்பினர் அவர்களே, இன்று காணி அபிவிருத்தி சட்டத்தின் கீழ் ஒழுங்கு விதிகள் சம்பந்தமான இந்த சந்தர்ப்பத்திலே பேச கிடைத்தமையிட்டு சந்தோஷமடைகின்றேன். உண்மையிலே கௌரவ அமைச்சர் அவர்கள் இந்த ஒதுக்கீடு சட்டத்திலே பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அவ்வாறு கொண்டு வந்திருந்தாலும் அந்த முழுமையான பலாபலங்களை எங்களுடைய தமிழ் மக்களால் அனுபவிக்க முடியுமா என்கின்ற வினா இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த நாட்டிலே இந்த நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்னதாக பிரித்தானிய ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டதன் சட்டத்திட்டங்களை இன்றும் இந்த நாட்டிலே நடைமுறை இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் அரச காணி, தனியார் காணி என்ற அடிப்படை இருக்கின்றது. அந்த அரச காணியிலே பரிந்துரைக்கப்படக்கூடியது பகிர்ந்தளிக்க முடியாத காணி என்கின்ற பதங்கள் எல்லாம் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் பிரதேச செயலாளர் ஊடாக பகிர்ந்தளிக்கப்படுகின்ற காணிகளும் பகிர்ந்தளிக்க முடியாத காணிகளாக வன இலாகா, வன பாதுகாப்பு, அதே போன்று நீரேந்தும் பகுதிகள் என்கின்ற அடிப்படை இங்கு காட்டப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு காட்டப்படுகிற பொழுது குறிப்பாக நான் பல விடயங்களை காணி அமைச்சருக்கு எழுத்து மூலமாக அறிவித்திருக்கின்றேன். இந்த நீரேந்தும் பகுதிகள், அதேபோன்று ஏனைய அரச காணிகள் கூட தனியார் மயப்படுத்தப்படுகிற விடயங்களை நான் எழுத்து மூலமாக இந்த நாட்டின் தலைவர் அவர்களுக்கும் அதேபோன்று கௌரவ பிரதமந்திரி அவர்களுக்கும் காணி அமைச்சருக்குமாக நான் பல கடிதங்களை அனுப்பி எனக்கு சில நடவடிக்கைகளுக்காக என்று சொல்லி கடிதங்கள் வந்திருக்கிறது. ஆனால் இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவில்லை என்பதனை இந்த இடத்திலே கூறிக்கொண்டு, உண்மையிலே இந்த நாட்டிலே எங்களுடைய தமிழினம் நீண்ட காலமாக இந்த நாட்டை ஆண்ட அரசியல்வாதிகளால் திட்டமிட்டு அணிவப்படுத்துகின்ற ஒரு செயற்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் திருகோணமலை மாவட்டத்திலே நீண்ட காலமான ஒரு போர் சூழல் உருவாகி அதன் பிற்பாடு சுனாமி அடிக்கப்பட்டு இத்தவரைக்குமாக அந்த பிரதேசத்திலே அடிமைகளாக எந்தவிதமான காணி அனுமதி பத்திரமின்றி வாழுகின்ற கிராமங்களாக 9 கிராமங்கள் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் பிரதேச செயலாளர் பிரதேச செயலாளர் ஊடாக வழங்கப்பட்டிருக்கின்ற சில எழுத்து மூலமான ஆவணங்கள் மாத்திரமே அந்த மக்களிடம் இருந்து கொண்டிருக்கின்றது. கௌரவ காணி அமைச்சர் அவர்கள் அந்த நான் குறிப்பிடுகின்ற இந்த பிரதேசங்களை, இந்த கிராமங்களை கருத்தில் கொண்டு அந்த மக்களுக்கு எதிர்காலத்தில் விரைவாக அவர்களுடைய குடியிருப்பு காணிகளுக்குரிய அனுமதி பத்திரத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று உங்களிடம் அன்பாக நான் வேண்டி நிற்கின்றேன். குறிப்பாக கோணசபுரி என்று சொல்லப்படுகின்ற பட்டினமும் சூழலும் பிரதேச செயலாளர் பிரிவிலே கிட்டத்தட்ட 125 குடும்பங்கள் இருக்கின்றது. அதே போன்று லிங்கநகர் என்று சொல்லப்படுகின்ற பட்டினமும் சூழலுக்கும் உட்பட்ட பிரதேச செயலாளர் பிரிவிலே கிட்டத்தட்ட 300 குடும்பங்கள் இருக்கின்றது. அதே போன்று ஆனந்தபுரி என்று சொல்லப்படுகிற அந்த கிராமத்திலும் கிட்டத்தட்ட 300 குடும்பங்கள் இருக்கிறார்கள். அதே போன்று நாவற்சோலை, சாலம்பையாறு இந்த 2 கிராமங்களிலும் 350 குடும்பங்கள் இருக்கின்றன. திருமால்புரத்திலே 45 குடும்பங்கள் இருக்கின்றன. அதே போன்று சித்தூர் கிராமத்தில் 136 குடும்பங்கள் இருக்கின்றன. வள்ளுவர் கோட்டத்திலே 10 குடும்பங்கள் இருக்கின்றன. சம்பூர் கிராமத்திலே 200 குடும்பங்கள் இருக்கின்றன. இவ்வாறான குடும்பங்களுக்கு இட்டவரைக்குமாக காணி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்படாது. நீண்ட காலமாக அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே அவர்களுக்கு அந்த இருக்கின்ற இடத்துக்கு
உறுப்பினர் உங்களுக்கு சொந்தமான கடைசி 2 நிமிடங்கள்.
அந்த மக்களுக்குரிய அனுமதி பத்திரத்தை பெறுவதற்குரிய நடவடிக்கைகளை நீங்கள் விரைவாக எடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த காணி சம்பந்தப்பட்ட விடயத்திலே நாங்கள் பல விடயங்களை இந்த உயரிய சபையில் எடுத்துரைத்தும் இட்டவரைக்குமாக அந்த தீர்வுகள் கிடைக்கப்படாத ஒரு நிலைமைதான் இருக்கின்றது. அதை நாங்கள் விரைவுபடுத்த எங்களுடைய அமைச்சரிடம் நான் வேண்டி நிற்கின்றேன். குறிப்பாக சம்மாந்துறை உகனை எல்லையை அண்டிய தொட்டாச்சிறிங்கி புத்தங்களை என்று சொல்லப்படுகின்ற அந்த பிரதேசத்திலே தமிழர்களுக்குரிய எல்டிஓ பேமெண்ட் வைத்திருக்கின்ற தமிழருக்குரிய காணி கிட்டத்தட்ட 56 விவசாயிகளுக்குரிய 168 ஏக்கர் காணி இருக்கின்றது. பிரதேச மட்டத்திலே அதற்கு பல விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு இட்டவரைக்குமாக அந்த மக்களுக்குரிய தீர்வு கிடைக்கப்படவில்லை. ஆனால் தமிழ் மக்களிடம் மாத்திரம்தான் எல்டிஓ பேமெண்ட் இருக்கின்றது. ஆனால் திட்டமிட்டு அதை ஆக்கிரமித்து புத்தங்களை பன்சாலைக்கு பக்கத்திலே பெரும்பான்மை சகோதரர்கள் அந்த காணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நான் அமைச்சரிடம் அது சம்பந்தமாக பேசியும் இருக்கின்றேன் இந்த பாராளுமன்றத்திலே. ஆனால் இதுவரைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கப்படவில்லை. அந்த தீர்வினையும் பெற்றுத்தர வேண்டும். அதே போன்று திருக்கோயில் பிரதேசத்திலே 2163 ஏக்கர் பிரதேசாளரால் வழங்கப்பட்ட அனுமதி பத்திரத்தோடு அந்த மக்கள் இருக்கின்றார்கள், விவசாயிகள். ஆனால் அதற்குரிய தீர்வும் கிடைக்கப்படவில்லை. அந்த காணிகளை வனபரிபாலனை இலாகா தடுத்து வைத்திருக்கின்றது. எனவே இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு, ஏனென்று சொன்னால் இந்த நாட்டிலே நீண்ட காலமாக தமிழர்கள் தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்படுவதும் இந்த நாட்டை ஆண்ட அரச தலைவர்கள் எங்களை இந்த நாட்டின் பிரஜைகளாக பார்க்க முடியாத சூழலும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. இன்று இந்த நாடு மிக மோசமான ஒரு சூழலை சந்திக்கிறதென்றால் இந்த நாட்டிலே இருந்த இன ரீதியான பாகுபாடும் யுத்தமும் என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். நேற்று இன்றல்ல, நீண்ட காலமாக இந்த நாட்டிலே ஒரு போர் சூழல் நிலவியது. அந்த போர் சூழலுக்குரிய தீர்வை இந்த நாட்டிலே இருந்த எந்த அரசியல் தலைவரும் முன்வைக்கவில்லை. தமிழர்கள் அவர்கள் இந்த நாட்டிலே ஒரு நியாயபூர்வமான சமத்துவத்தை தான் வேண்டுகின்றார்கள். ஆனால் இந்த நாட்டை ஆண்ட தலைவர்கள் இனவாதத்தையும் மதவாதத்தையும் தூண்டி சிங்களவர்களையும்
கையாண்டு
இந்த நாடே இன்று பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய ஒரு நாடாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நாட்டை எதிர்காலத்தில் பலப்படுத்த வேண்டுமானால் இந்த இரண்டு சமூகங்களையும் இணைக்கின்ற இணைப்பு பாலமாக இந்த நாட்டின் தலைவர்கள் செயற்படாவிட்டால் நிச்சயமாக இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியாது என்பதனை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.
மிகவும் நன்றி. இடம் சங்கர்தன ஆக்ஞாபன சன்சோதன அத நியாயபத்திரேட்ட ஐதி யோஜனா எக்க சபாவேக்குங்கது யோஜனா தெக்க சபாவேக்குங்கது